நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சொக்கலிங்கம் யோகலிங்கம்.
வணக்கம். வணக்கம் எஸ்பிஎஸ் நேயர்களுக்கும் சஞ்சயன் உங்களுக்கும் வணக்கம்.
பிரித்தானிய அரசு தமிழீழ விடுதலை புலிகள் மீது விதித்துள்ள தடை நீக்கப்பட வேண்டும் என்று ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கிலே நீங்களும் ஒரு சாட்சியாக பங்கேற்றிருக்கிறீர்கள். அது தவிர இந்த வழக்கை முன்னெடுத்த நாடு கடந்த தமிழீழ அரசில் ஒரு பிரதம பொறுப்பிலும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். இப்பொழுதும் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினராக இருக்கிறீர்கள். முதலிலே தமிழீழ விடுதலை புலிகள் மீது பிரித்தானிய அரசு விதித்த தடை பற்றி கூறுங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் நடந்த ட்வின் டவர் அட்டாக்கிற்கு பிறகு சட்ட ஆலோசனைக்கு அமைய பல அமைப்புகளை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் ஈவன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக வேலை செய்யும் அமைப்புகளையும் பயங்கரவாத அமைப்புகளாக அறிவித்திருந்தார் அன்றைய காலத்து பிரசிடண்டாக இருந்த ஜோர்ஜ் டபிள்யூ புஷ். அவருடைய நிலைப்பாடாக If you are with us, you are our friends. If you are against us, you are our enemy. என்ற நிலைப்பாட்டில் தான் அந்த அறிவிப்புகள் வந்தன. அந்த அறிவிப்பின்படி தமக்காக போராடிய தமிழீழ விடுதலை புலிகளையும் அந்த பட்டியலில் அவர்களையும் இணைத்து அறிவித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸும் ஏசியன் கண்ட்ரீஸும் தமிழீழ விடுதலை புலிகளை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்திருந்தார்கள். அதற்கு எதிராக முக்கியமாக இங்கு பலர் முறைப்பாடுகளும் கேஸ்களையும் எடுத்திருந்தார்கள். ஆனால் தற்போது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் 27/11/2018 ஒரு கேஸை இங்கு ஃபைல் பண்ணியிருந்து தமிழீழ விடுதலை புலிகள் தடை என்பது ஒரு தப்பான விஷயம், அவர்களோட விடுதலை போராட்ட வீரர்கள் அவர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பை அல்ல என்று வாதிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் 21/11/2020 இந்த வருடம் ஸ்பெஷல் ட்ரைபினல் கோட் என்று சொல்லக்கூடிய ப்ரொஸ்கிரைப் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அகேன்ஸ்ட் ஒரு ட்ரைபினல் கோட் இங்கே ஸ்பெஷலாக வைத்திருக்கிறார்கள். அந்த கோர்ட்டில் இவர்கள் எந்த அடையாளங்களை கொண்டு இவர்கள் எடுத்தார்களோ அது தப்பு என்று சொல்லி கோர்ட் தான் தற்போது அறிவித்துள்ளது. இனி உள்ளூர் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி இதை ஆய்வு செய்து அவர்களுக்கு 28 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இருக்கின்ற எதிர்வினைகள் ஏன் தடையை நீடிக்க வேண்டும் அல்லது நீங்கள் தடையை நீடிக்கக்கூடாது என்றால் அந்த தடைப்பட்டியலிருந்து தமிழீழ விடுதலை புலிகளை அகற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தற்போது ஹோம் மினிஸ்டரியில் போல் வந்து ஹோம் மினிஸ்டரியிடம் இருக்கின்றது. இங்கு யூகேயிலும் பல நாடுகளிலும் தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாதிகள், தமிழர்கள் அனைவருமே புலிகள், ஆகவே தமிழர்களும் பயங்கரவாதிகள் என்ற பார்வையை உலக நாடுகளுக்கும் உலக மக்களுக்கும் தோற்றுவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவா இருக்கலாம், பிரிட்டனா இருக்கலாம், கனடாவா இருக்கலாம், பல நாடுகள் ஸ்பெஷலி இந்தியாவா இருக்கலாம், அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்து இருக்கிறார்கள். இதை இல்லை என்று உடைத்தறிவதற்கான வேலைப்பாட்டில் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் முன்னெடுத்து தற்போது அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து நாங்கள் இந்தியாவிலும் இதே போல ஒரு கேஸை போட்டிருக்கின்றோம். இதைத் தொடர்ந்து யூரோப்பியன் கண்ட்ரிகளில் எடுப்பது ஈஸியாக இருக்கும். அதைத் தொடர்ந்து ஏசியன் கண்ட்ரீஸ்லையும் இருக்கும் ஒவ்வொரு நாடுகளையும் நாங்கள் எடுத்து கடைசியாக அமெரிக்காவிலும் எடுத்தோம் என்றால் தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு போராட்ட வீரர்கள் என்பதை அறைகூவலாக இது முடிக்கும். அதுதான் நான் பார்க்கின்றேன்.
நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கிவிட்டது என்று செய்தி வந்ததே, அது உண்மை இல்லையா?
வந்தது ஒருக்கா. ஆனால் அவர்கள் போட்ட கேஸில் நினைக்கின்றேன் 2013-2017 வரை அந்த நேரத்தில் எடுத்த நிலைப்பாடுதான் தப்பு. ஆனால் தற்போது மீண்டும் போட்டிருக்கிறார்கள். தற்போதும் ஐரோப்பிய நாடுகளில் என்னை பொறுத்தவரையில் பேண்டிங் இன்னும் ஆக்சன்லாம் இருக்கின்றது. விடுதலை புலிகள் என்று சொல்லி யாராவது வழியில் வந்து கதைத்தாலோ யாராவது மக்களிடம் போய் செயல்முறைப்படுத்தினாலோ அவர்களை பயங்கரவாதிகள் என்று சொல்லி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அரெஸ்ட் பண்ணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்துமே இருக்கின்றது. ஏனென்றால் இங்கும் இங்கே எனக்கு நடந்ததை சொன்னாலே உங்களுக்கு தெரிய வரும். இலங்கையின் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கே ஆக்ஸ்போர்ட் யூனியன் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி வாய்ந்த ஆக்ஸ்போர்டில் அட்ரஸ் பண்ண வந்திருந்தார். அந்த நேரம் நாங்கள் பல நாடுகள் தமிழ் அரசாங்கமும் பல அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை செய்திருந்தோம் அவருக்கு எதிராக. அது முடியும் தருவாயில் நாங்கள் விடுதலை புலிகளின் கொடியை வைத்திருக்கின்றோம், நாங்கள் எல்லோருமே ஒரு பயங்கரவாதி என்று சொல்லி கொடி வைத்திருந்த 4 அரெஸ்ட் பண்ணினார்கள். அதில் நானும் ஒருவன். அரெஸ்ட் பண்ணி வைத்திருந்து வீடுகளை எல்லாம் சர்ச் பண்ணியிருந்தார்கள். ஆனால் அந்த நேரம் நாங்கள் ஒன்றும் தப்பு செய்யவில்லை, எமது நீதியான நியாயமான சட்டத்துக்கு அமைவாகத்தான் நாங்கள் போராட்டம் செய்தோம். ஆகவே எங்கள் அனைவரையுமே 23 மனுத்தளத்தில் விடுதலை செய்தார்கள். என்னை இன்டர்வியூ பண்ணும் போது வடிவாக விளக்கம் தேசிய கொடிக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் கொடிக்கும் உள்ள வித்தியாசத்தை எல்லாம் விளங்கப்படுத்தி இருந்தேன். அவை அவர்களுக்கு விளங்கப்படுத்திய பிறகு எங்களை ஒரு வருஷம் அந்த இன்வெஸ்டிகேஷனில் வைத்திருந்தார்கள். என்றாலும் அதுக்கு பிறகு கொடிக்கான வித்தியாசங்களை வடிவாக இழுத்திலேயே எனக்கு அனுப்பியிருந்தார்கள் இமெயிலில்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் விடுதலை புலிகள் மீது பிரித்தானிய அரசு கொண்டு வந்த தடையை மாற்ற வேண்டும் என்று பிரித்தானிய நீதிமன்றம் ஒன்று வழங்கிய தீர்ப்பு குறித்து நாடு கடந்த தமிழீழ அரசு என்ற அமைப்பின் உறுப்பினர் சொக்கலிங்கம் யோகலிங்கம் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
அதே போல தமிழீழ விடுதலை புலிகளின் தடையை நீக்குவதற்கான ஒரு கூட்டத்தை பேர்மிங்கம் ஒரு இடத்தில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அங்கு MI6 இருந்து ஒருவரும் MI5 மெட்ரோபாலிட்டன் போலீஸில் இருந்து ஒருவரும் மூவர் வந்திருந்து விடுதலை புலிகளின் கூட்டம் ஒன்றை கூட்டியிருக்கிறீர்கள், இது ஒரு பயங்கரவாத அமைப்பு, இங்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது, இந்த கூட்டத்தை நீங்கள் கலைக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். இந்த கூட்டம் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்றது. அத்துடன் தமிழீழ விடுதலை புலிகளின் தடையை சட்ட ரீதியாக நீக்குவதற்கான கூட்டமாகவும் மற்ற ஏற்பாடுகளை மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் எடுத்து கூறும் கூட்டமாகவும் தான் அந்த கூட்டம் இருந்தது என்பதை கூறி அவர்களை இருந்து அதை பார்க்கும்படியும் நான் வேண்டியிருந்தேன். பார்த்துவிட்டு கடைசியாக த மீட்டிங்கில் நோ ப்ராப்ளம் வித் த மீட்டிங், அந்த மீட்டிங்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, கேரி ஆன் வித் த மீட்டிங் என்று சொல்லி சென்றார்கள். அதே போல நாடு கடந்த அரசாங்கத்தின் பல மீட்டிங்களையே இடங்களை கேன்சல் பண்ணினாலும் நாங்கள் அதை கடைசியாக நடத்தி முடித்து இருந்தோம். அடுத்ததாக தமிழர்களுக்கான கருப்பு நாளும் ஸ்ரீலங்கான் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் இங்கு ஸ்ரீலங்கன் ஹைகமிஷனுக்கு முன்னால் 4 பிப்ரவரி 2018 மாபெரும் போராட்டம் செய்த போது அங்கிருந்த பிரிகேடியர் பிரியங்கா ஃபெர்னாண்டோ எம்மை நோக்கி எம் கழுத்தை வெட்டுவேன் என்ற தோணியில் நமக்கு கையால் சைன் செய்து அங்கு வந்த சப்போர்டர்ஸ் அண்ட் ஆக்டிவிஸ்ட் பல அமைப்புகளும் இருந்தார்கள். எங்களை பார்த்து சொன்னார் களத்தை அறுப்போம் என்ற சைனாகத்தான் எங்களுக்கு தென்பட்டது. அதை தொடர்ந்து அவருக்கு எதிராக கேஸ் போட்டு அதிலும் நாங்கள் வெற்றி வேண்டோம். தற்போது அவர் அதற்கான ஃபைனை கட்டி இருக்கின்றார். அந்த நேரம் பிரிட்டிஷ் ஃபாரின் மினிஸ்ட்ரியும் வந்து தங்களுக்கு இந்த கேஸில் சம்பந்தம் இல்லை, இதில் நாங்கள் தலையிடவில்லை, ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணவில்லை, தமிழருக்கும் சப்போர்ட் பண்ணவில்லை, கோர்ட் என்ன டிசிஷன் எடுக்குதோ அதைத்தான் நாங்கள் அனுமதிப்போம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் விலகி சென்றார்கள். அமெரிக்காவில் கனடாவில் பல இடங்களில் இந்த செயற்பாடுகள் நடைபெற்ற வண்ணம்தான் இருக்கின்றன. இதுகளை தடுப்ப வேண்டும், நாங்கள் ஒரு ஜனநாயக முறையில் போராட்டத்தை செய்கிறோம் என்ற அடிப்படையில் விடுதலை புலிகளை சாட்டாக சொல்லி எம்மையும் ஒவ்வொருவரையும் புலியாக்கி நாங்கள் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி எம்மை எமக்கான நீதியான போராட்டத்துக்கு கொச்சைப்படுத்துவதன் முகமாகத்தான் நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை தடுக்க வேண்டும். இதற்காக விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக இல்லாமல் செய்துவிட்டாலே அதே ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் நான் பார்க்கின்றேன். அடிப்படையில் நான் இந்த
தற்பொழுது வெளியான தீர்ப்பு அப்பீல் கமிஷன் அரசிடம் தமது முடிவை கூறியிருக்கிறது. ஆனால் ஊடகங்கள் சொல்வது போல் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை இன்னும் நீக்கப்படவில்லை இல்லையா?
தற்போது இங்கத்தியான் ஒரு கோர்ட் சொல்லி இருக்கின்றது தடை செய்து வைத்திருப்பது தப்பு என்று ஒரு கோர்ட் சொல்லி இருக்கின்றது. இதை இங்கத்தியான் ஹோம் மினிஸ்ட்ரியிடம் தான் கொடுத்திருக்கின்றது. இனி இந்த கவர்மெண்ட் FCO ஃபாரின் மினிஸ்ட்ரியும் ஹோம் மினிஸ்ட்ரியும் இணைந்து தமது நாட்டுக்கு இது பயனுள்ளதா, இது ஒரு புவியியல் சார்ந்த விடயமாகவும் தான் அடுத்ததாக கருதப்படும். இது செய்தது சரியா பிள்ளையா என்று இங்கத்தியான் பாராளுமன்றத்தில் டிஸ்கஷனுக்கு எடுக்கப்படும். அதுக்கு பிறகுதான் இங்கத்தியான் கவர்மெண்டால் தான் ப்ரொஸ்கிரைப் பண்ணியிருக்கு, ஒரு கோர்ட்டால் ப்ரொஸ்கிரைப் பண்ணப்படவில்லை. ஆனால் கோர்ட்டில் கொண்டு போய் பல சட்டத்தரணியும் குயின் கவுன்சில் பாரிஸ்டரில் டாப் 10 பாரிஸ்டரில் ஒருவரான மாயா லெஸ்டரினாலும் பல பாரிஸ்டரால் வச்சுதான் இந்த கேஸ் நடைபெற்றது. ஆகவே அதை அவர்கள் அக்செப்ட் பண்ணித்தான் இந்த முடிவு வந்திருக்கின்றது. ஆனால் இங்கு பாராளுமன்றத்தில் எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணி இந்த நாட்டுக்கு இதால் பாதிப்பு இருக்கா என்றைத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். கடந்த 11 ஆக விடுதலை புலிகள் எப்போது தமது ஆயுதங்களை மௌனித்தார்களோ அதில் இருந்து அவர்கள் ஒரு புலட் கூடி ஃபயர் பண்ணப்படவில்லை. தமிழீழ விடுதலை புலிகள் 18 May 2009 சொன்னது நாங்கள் ஆயுதங்களை மௌனிக்கின்றோம் என்று. ஆனால் தற்போது ராஜதந்திர முறைப்படி நாங்கள் எமது செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தற்போது ஒரு கோர்ட் தான் அந்த இதை சொல்லுகிறது. இந்த கோர்ட்டுக்கு எதிராக வருவது கடினமாகத்தான் இருக்கு.
இதேவேளை இலங்கை அரசின் வெளிநாட்டு அமைச்சு 22 அக்டோபர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறது பிரித்தானிய அரசிற்கு, இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று இலங்கை அரசு கடிதம் அனுப்பியிருக்கிறது. பிரித்தானிய அரசின் மேல் இலங்கை எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியும், அந்த அழுத்தம் வேலை செய்யுமா?
இது எதிர்பார்க்கப்பட்டது ஒன்றுதான். ஏனென்றால் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் என்பது சும்மா ஒரு சிம்பிளானது அல்ல. 21ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வந்தவுடன் 22ஆம் தேதி அவர்கள் அறிக்கையை விட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்றார்கள். அது அவர்கள் செய்ய வேண்டிய வேலை, அதில் மாற்றிக்கருத்திடமில்லை. அதை நாங்கள் எதிர்பார்த்ததுதான். என்றாலும் பூலோக அரசியல் என்பதும் இவர்களுடைய நலன் சார்ந்தது, எவ்வளவு நலன் பிரிட்டனுக்கு வேண்டியதும். இதில் முக்கியமாக கருத்து கொள்ள வேண்டியது பிரிட்டன் UNHRC 2 resolutions கொண்டு போனது, 30-1, 34-1. அதற்கு பிரிட்டன் வந்து கோஸ்பான்சர் பண்ணியது 20 நாடுகளுக்கு மேலாக. அதில் பிரிட்டன் முக்கியமானது. அதை ஸ்ரீலங்கா கவர்மெண்டும் கோஸ்பான்சர் பண்ணியது. அதைத் தொடர்ந்து 40-1 என்று சொல்லக்கூடிய அடுத்த ரெசல்யூஷனை UNHRC ஐக்கிய நாடுகளின் மனித உதவி சபைக்கு கொண்டு சென்றது பிரிட்டன். அதற்கு ஸ்ரீலங்கா மீண்டும் கோஸ்பான்சர், அதை நடத்துவேன் என்று சொன்னது, அதை பிரிட்டன் நடத்தி வைப்போம் என்று சொன்னது. அந்த ரெசல்யூஷனிலிருந்து ஸ்ரீலங்கா வரும் மார்ச் 2021 அதை விட்டு விலகப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் தப்ப விடாமல் இருப்பதற்கு இது ஒரு பிடியாக, உங்களுக்கான ஒரு செயற்பாடை செய்யக்கூடிய, அதுவும் நீங்கள் சொன்னதை செய்யாம விட்டால். ஆனால் பிரிட்டனில் இன்வெஸ்ட்மெண்ட், அதுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்களுடைய மாபெரும் கொம்பனிகள், பல கொம்பனிகள் அங்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கின்றன. அதைத் தொடர்ந்து பல கொடுக்கல் வாங்கல்களை, கடன்களையும் பிரிட்டன் கொடுத்திருக்கும். டூரிஸ்டுகள் போவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஆனால் அவர்கள் ஒரு ஸ்டாண்டை எடுக்க வேண்டும் என்றால், இப்போது இருக்கும் ஆர்மி சீஃப் கொமாண்டர் சில்வாக்கு எதிராக அமெரிக்கா ஒரு ஸ்டாண்டை எடுத்தது. அவர் இந்த நாட்டுக்குள் அவர் ஃபேமிலியோ வர முடியாது என்ற ஸ்டாண்டை எடுத்துள்ளது. அப்படி பிரிட்டனும் எடுக்க வேண்டும் என்றுதான் நான் அடித்து ஆணித்தரமாக இங்கிருக்கும் ஒவ்வொரு MPக்களிடம் சென்று கேட்பதற்கு இருக்கின்றோம். அதே போல இந்தியாவுக்கும் இந்த மாதிரியான ஒரு செயற்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் 13 amendments இந்தியாவின் ராஜீவ்காந்தியும் ஜே.ஆர். ஜெயவர்த்தனாவும் சைன் பண்ணினார்கள். அதிலிருந்து தப்புவதற்கும்
இந்த 28 நாட்களின் பின்னர் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி யோகலிங்கம்.
நன்றி. இதற்கு உதவி செய்த செயற்பட்ட பல அமைப்புகள், இதில் நடந்த தமிழ் அரசாங்கம் மட்டுமல்ல பல அமைப்புகளின் உந்து சக்தியும் இதற்கு பின்னால் இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அனைவரும் ஒன்றாக ஒரு கைகோத்து இதற்கான செயற்பட வேண்டும். எல்லோரையும் இதற்கு வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.